பிப்ரவரி 14 காதலர் தினம். நாளும் ஒரு நல்லெண்ணம் ஞாயிறு சிந்தனையோடு.
அன்பு நெஞ்சங்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நாளும் ஒரு நல்லெண்ணத்தையும் ஞாயிறு சிந்தனையையும் இணைத்து அளிக்க விரும்புகின்றேன். ஏன் இந்த மாற்றம்? இன்று பிப்ரவரி 14, அதனால்தான். வேலண்டைன்ஸ் டே அல்லது காதலர் தினம்னு அழைக்கப்படுகின்ற இந்த நாளை பற்றி நான் பேசலைன்னா நான் வேற ஏதோ ஒரு உலகத்தில் வேற ஏதோ ஒரு கோலத்திலிருந்து வந்தவன் கூட நீங்கள் நினைக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா பிப்ரவரி 14 அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு திருவிழாவாக மாறிடுச்சு. மனித வாழ்க்கையில் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் இவைகள்லாம் கட்டாயம் தேவை. இவைகள் இல்லாத மனித வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் எதற்கு திருவிழா, ஏன் கொண்டாட்டம், இவைகளையெல்லாம் உணர்வது நல்லது. அதுவும் அண்மை காலங்களில் மிகவும் பிரபலமாகி இருக்கின்ற இந்த நாளை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திப்பது நல்லது. நான் சிறுவனாக இருந்தப்ப கொண்டாடப்பட்ட விழாக்களைப் போல இப்போது குறைந்தது 5 மடங்கு திருவிழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்றன. திருவிழாக்கள், அதனால் உண்டாகின்ற மகிழ்வு, இவற்றிற்கெல்லாம் நான் எதிரி இல்லை. ஆனால் இந்த விழாக்களை வியாபார உலகம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகம் அதிகமாக ஆக்கிரமித்து வருகிறது என்பதும், பல புதிய விழாக்களை வியாபார உலகம் ஆரம்பித்துள்ளது என்பதும் கவலை தருகின்ற ஒரு போக்கு. வியாபார உலகத்தினுடைய ஆக்கிரமிப்பு எப்படிப்பட்டது? வீடுகள்லையும் கோவில்களையும் ஊரினுடைய பொது இடங்கள்லையும் கொண்டாடப்பட்டு வந்த நம்முடைய விழாக்கள் இப்போது சூப்பர் மார்க்கெட் அல்லது மால்களிலையும், உணவு விடுதிகள், டிஸ்கோ இடங்கள் என்று வியாபார தலங்களிலும் அதிகமாக கொண்டாடப்படுகின்றன. விழாக்களுடைய உள் அர்த்தங்களை சிந்திக்க விடாமல் வியாபார உலகம் காட்டுகின்ற அந்த மேல் அலங்காரங்கள் தான் மையப்பொருள் என்று சொல்கின்ற அளவுக்கு விழாக்கள் மாறிவிட்டது என்பதை ஓரளவாயிலும் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். பிப்ரவரி 14 அன்று கொண்டாடப்படுகின்ற இந்த விழாவுக்கு இன்னொரு தனி சிறப்பு உண்டு. கடந்த 7 அல்லது 8 ஆண்டுகளாக இந்தியாவில் இந்த விழாவை குறித்த காரசாரமான விவாதங்கள், பல வன்முறை கலந்த கண்டனங்கள் இவைகளெல்லாம் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த விவாதங்கள் நல்லவிதமாக அறிவுபூர்வமாக நடந்தால் இந்த விழாவை பற்றிய உண்மைகள், உள் அர்த்தங்களையெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இவைகளையெல்லாம் நம்முடைய தொடர்பு சாதனங்கள் ஒரு நாடகம் போல காட்டுறதுனால இந்த விழாவை தேவைக்கும் அதிகமாக புகழ் உச்சிக்கு இவை கொண்டு சென்று விட்டனவோ என்று எனக்கு ஒரு கலக்கமும் உண்டு. இந்த நாடகங்களையெல்லாம் பார்த்து நாம் ரசிக்கின்றோம், கைத்தட்டுகின்றோம். ஆனால் இந்த விழாவினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் போய்விடுகின்றோம். எனவே அன்புள்ளங்களே, இந்த விழாவை பற்றி கொஞ்ச நேரமாவது சிந்திக்க இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களுடைய சிந்தனைகளை நான் ஆரம்பித்து வைக்க நினைக்கின்றேன். ஒரு கற்பனை கதை அல்லது உவமையோட என்னுடைய சிந்தனைகளை நான் ஆரம்பிக்கின்றேன். ஒருத்தர் ஒரு கார் வாங்கினார். கார் வாங்கினதுனால ஒரு டிவி இலவசம்னு ஒரு டிவி கொடுத்தாங்க. அவர் என்ன செஞ்சார்? வாங்கிய காரை வீட்டுக்கு ஓட்டிச் செல்லாமல் அங்கேயே விட்டுட்டு இலவசமாக கொடுக்கப்பட்ட டிவியை மட்டும் வீட்டுக்கு எடுத்து சென்று வீட்டில் வச்சு அழகு பார்த்தார். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னொருத்தருக்கு அவருடைய நண்பர் அதிக விலை கொண்ட ஒரு அழகான ஓவியத்தை பரிசாக கொடுத்தார். அந்த ஓவியம் ஒரு காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்தது. பரிசை பெற்றவர் அந்த விலையுயர்ந்த ஓவியத்தை பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டுட்டு பரிசு சுற்றப்பட்டிருந்த அந்த காகிதத்தை எடுத்து ரசித்தார். அதை சட்டமிட்டு தன்னுடைய வீட்டில் மாட்டினார். இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நினைக்க என்ன இருக்கு? இந்த ரெண்டு பேரும் சுய நினைவை, சுய சிந்தனையை இழந்தவர்கள் என்று நாம் சொல்ல மாட்டோமா? சொல்வோம். ஆனால் அதே போல நாம் எத்தனை முறை நடந்திருக்கின்றோம். மையங்களை ஒதுக்கிவிட்டு ஓரங்களில் நம்முடைய கவனங்கள் நின்றுவிடவில்லையா? ஓரங்களை பெரிதுபடுத்தி ஓரங்களுக்கு மாலையிட்டு மரியாதைகள் செய்து ஓரங்களை நாம் மையங்களாக்கவில்லையா? நாம் கொண்டாடுகின்ற பல திருநாட்களில் மையங்களும் ஓரங்களும் இடம் மாறிவிட்டன. யார் இந்த மாற்றத்தை செய்தது? நான் ஏற்கனவே கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு சிந்தனையில் பகிர்ந்து கொண்டதைப் போல நம்முடைய வியாபார உலகம் இந்த திருநாட்களுடைய உண்மையான அர்த்தங்களை மையங்கள்லேருந்து ஓரத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு அந்த வியாபார உலகம் உருவாக்கிய ஓரங்களை, அதாவது மலர்கள், வாழ்த்து அட்டைகள், அலங்காரங்கள், பரிசு பொருட்கள் என்ற இந்த ஓரங்களை மையத்திற்கு கொண்டு வந்து விட்டது.
அன்பு என்பது வல்லமை.
மையமும் ஓரமும் மிக அதிகமாக மாற்றப்பட்டுள்ள ஒரு விழா இந்த பிப்ரவரி 14 தேதி நாம் கொண்டாடுகின்ற வேலண்டைன் விழா. இந்த விழாவுக்கான ஒரு மையம் இந்த விழா எழுந்த சூழல், இதனுடைய வரலாறு. இந்த வரலாறு நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை அதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ரோமைய பேரரசில் பிப்ரவரி 14 என்பது ரோமைய தேவர்கள் தேவதைகளுடைய அரசியான ஜூனோவின் திருநாள். இந்த திருநாளைத் தொடர்ந்து ரூபர்காலியா என்ற திருநாளும் வரும். இந்த திருநாட்களை தொடரும் நாட்களில் இளம் பெண்களுடைய பெயர்களை சீட்டு குலுக்கி போட்டு இளைஞர்கள் தெரிவு செய்வார்கள். தெரிவு செய்யப்பட்ட இளம் பெண்ணும் இளைஞனும் நண்பர்கள் என்று அறிவிக்கப்படுவார்கள். இப்படி ஆரம்பமாகும் நட்பு பின்னர் காதலாகி திருமண வாழ்வில் முடிவடையும். 3 இரண்டாம் கிளவுடியூஸ் மன்னனாக இருந்தபோது போருக்கு படைக்கு ஆட்கள் சேர்ப்பது பெரும் கடினமாக இருந்தது. இளைஞர்கள் தங்கள் காதலை துறந்து படைகளில் சேர விரும்பவில்லை. எனவே கிளவுடியூஸ் இந்த பிப்ரவரி 14 திருநாளையும் அதைத் தொடர்ந்து வருகின்ற காதல், திருமணம் இவைகளையெல்லாம் தன்னுடைய பேரரசில் முற்றிலுமாக தடை செய்தான். அந்த நேரத்தில் ரோமையில் இருந்த வேலண்டைன் என்ற கத்தோலிக்க குரு அரசனுக்கு தெரியாமல் பல இளையோருக்கு திருமணங்கள் நடத்தி வைத்தார். இதை அறிந்த அரசன் அந்த குருவை கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கினான். 270 ஆண்டளவில் பிப்ரவரி 14 தேதி அன்று வேலண்டைன் தலை வெட்டப்பட்டு உயிர் துறந்தார். வேலண்டைன் சிறையில் சித்திரவதைகள் அனுபவித்த போது பார்வையற்றிருந்த அந்த சிறை காவலருடைய மகளை குணமாக்கினார் என்ற கதையும் உண்டு. அவர் தலை வெட்டப்படுவதற்கு முன்னால் குணமான அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கைப்பட எழுதிய ஒரு வாழ்த்தை அனுப்பினார் என்றும், அந்த வாழ்த்தில் ஃப்ரம் யுவர் வேலண்டைன், அதாவது உன்னுடைய வேலண்டைனிடமிருந்து என்ற வரிகள் இருந்ததாகவும் மற்றொரு கதை உண்டு. மனித வரலாற்றில் இதுவரை நடந்த எல்லா போர்களுமே, அவை எந்த காரணங்களுக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் சரி, அவைகள் அனைத்துமே வெறுப்பை, வெறியை வளர்த்து வேதனைகளை உருவாக்கியுள்ளன. இந்த வெறியை ஊட்டி வளர்க்க வீரர்கள் முன்வரவில்லை என்று கிளவுடியஸ் காதலை, திருமணங்களை தடை செய்தான். அன்பை தடுத்தால்தானே வெறியை உருவாக்க முடியும். அன்பை தடை செய்ய தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினான். வெறியை வளர்க்கும் இந்த அதிகாரத்தை எதிர்த்து அன்பையும் காதலையும் வளர்க்க குரு வேலண்டைன் செய்தது அழகான ஒரு முயற்சி. அந்த முயற்சியையும் அவர் பகிரங்கமாக செய்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அவருடைய அன்பு படையில ஆயிரக்கணக்கான இளையோரை சேர்த்து போராடியிருக்கலாம். அன்பு உள்ளங்களே, அன்பு படை என்பதே முரண்பட்ட, ஒன்றோடு ஒன்று பொருந்தாத ஒரு சொற்றொடர் இல்லையா? வேலண்டைன் போராட்டம், கலவரம் என்று மன்னனை எதிர்த்திருந்தால் அந்த கலவரங்களில் பல உயிர்கள் பலியாகியிருக்கும். அன்பின் பெயரால் இந்த கொலைகளையெல்லாம் செய்ய விரும்பாத அந்த குரு அமைதியாக அரசனுக்கு தெரியாமல் அன்பை வளர்த்து வந்தார், அற்புதங்கள் நடத்தி வந்தார். மனித வரலாற்றில் வெறுப்பு, வெறி இவைகளே படைபலம், ஆட்பலம், அதிகாரபலம் இவைகளையெல்லாம் பயன்படுத்தி ஆர்ப்பாட்டம் செய்து ஆரவாரமாக வரலாற்றை ஆக்கிரமித்துள்ளன. அன்போ, அதை சார்ந்த அற்புதங்களோ அமைதியாக ஆனால் ஆழமாக மனித வரலாற்றில் இடம் பிடித்துள்ளன. படைபலத்தோடு ஆண்ட அரசன் கிளவுடியஸுக்கு திருநாள் எதுவும் இல்லை. ஆனால் அன்பை வளர்த்த வேலண்டைனுக்கு திருநாள் இருக்கின்றது. ஆனால் இந்த அழகான, ஆழமான பின்னணியை மறக்க வைக்கின்ற அளவுக்கு வேலண்டைன்ஸ் டே என்பதற்கு காதலர் தினம் என்ற வியாபார பெயரை சூட்டி வியாபார உலகம் அடையும் லாபத்திற்கு நம்முடைய இளையோர் எல்லை மீறி பலியாகி வருவது கசப்பான ஒரு உண்மை. பணம் இல்லைனா, பரிசு இல்லைனா, அன்போ காதலோ இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு, எண்ணுகின்ற அளவுக்கு இந்த நாள் ஒரு பணக்கார திருநாளாகிவிட்டது. பிப்ரவரி மாதத்தில் கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் தவக்காலம் ஆரம்பமாகும். இந்த ஆண்டு தவக்காலம் வருகின்ற பிப்ரவரி 17 தேதி திருநீற்று புதனோடு ஆரம்பமாக உள்ளது. வழக்கமாக திருநீற்று புதனுக்கு முன்னால் கார்னிவல் என்ற பெயரில் இன்னும் பல வரம்பு மீறும் கொண்டாட்டங்களை வியாபார உலகம் ஆரம்பித்து உள்ளது. அந்த கொண்டாட்டங்களில் இளையோர் ஈடுபடுவதும் கவலை தரும் மற்றொரு போக்கு. பிப்ரவரி 14 என்று நினைக்கும்போது உண்மை அன்பை, உண்மை காதலை கொண்டாடுவதற்கு பதிலாக அந்த புனிதமான உணர்வுகளுக்கு பல சாயங்களை பூசுகின்ற வியாபார உலகம் சொல்வதுதான் உண்மை அன்பு, உண்மை காதல் என்று குழம்பி போயிருக்கும் நம்முடைய இளையோருக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். அன்பின் பலத்தை மட்டும் நம்பி வாழ்ந்த வேலண்டைனுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் இயேசு. அவரும் அன்பின் பலத்தை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்பி வாழ்ந்தவர். அவர் தந்த அந்த அற்புதமான மலைப்பொழிவு இன்றைய நற்செய்தியில் நமக்கு தரப்பட்டுள்ளது. அந்த நற்செய்திக்கு விளக்கங்கள் தேவையில்லை. பேறு பெற்றோர் என்று இயேசு மத்தேயு லூக்கா என்ற இரண்டு நற்செய்திகளிலும் பட்டியலிடுகின்ற புண்ணியங்கள் நிறைவாழ்வுக்கு வழிகாட்டும் விளக்குகள். மதம் சமயம் என்ற வட்டங்களையெல்லாம் கடந்து இயேசுவின் மலைப்பொழிவு பல உன்னத மனிதர்களுக்கு வழிகாட்டியுள்ளது. இயேசு கூறுகின்ற ஆசீர் மொழிகளை தொகுத்து வழங்கும் அந்த நற்செய்தியோடு நம்முடைய சிந்தனைகளை எண்ணங்களை இன்று நிறைவு செய்வோம்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6. இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்துக் கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும்.
எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி அவர்க்காகுமே. நீதியின் வழியில் துயருருவோர் நிலையான வாழ்வை காண்பார்கள். நீதியின் வழியில் துயருருவோர் நிலையான வாழ்வை காண்பார்கள். பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர் என்ற நிலை பெறவே நம் இயேசு தந்த அருள் வார்த்தை.
நாளும் ஒரு நல்லெண்ணத்தோடு இணைந்து ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.